நாம் சிந்தனைக்காக யாக்கோபு 3 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 3:1-12 நாம் வாசி கேட்கலாம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 314, யாக்கோபு 3:1-12. என் சகோதரரே, அதி ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்கிறவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பிரிவுகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளினால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறியவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரகாக்கினால் கொளுத்தப்படுகிறதுமாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரு ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்பதை நாம் ஜெபித்து சிதறினராக கடந்து சென்றோம். அன்பும் கிருபியும் இறக்கவும் நிறைந்த நல்ல தேவனே, மறுபடியும் ஆக முடிய சமூகத்தில் வருகிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வல்லமை இவரை இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாரே எங்களுடைய இருதயத்தையும் வாழ்க்கையும் மாற்றி வருவது நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையிலே நீர் உண்மை வெளிப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி குமாரனுடைய சாயலுக்கொப்பாய் இருக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத சத்தியம் பேசப்படும் போது நீர் மகிமைப்படும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக என்னுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றி சீரமைத்துக் கொள்ள வேண்டிய கிருபை பலன்களை தாரும். வேத பகுதியிலிருந்து கிறிஸ்துவை காண வேண்டிய கிருபை பலனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க முடியாய். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தொடர்ச்சியாக இந்த யாக்கோபு நிருபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான நோக்கத்திற்காக இந்த யாக்கோபு நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். இந்த யாக்கோபு நிருபம் எழுதப்பட்ட காரணமும் அதான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் திருச்சபைக்குள்ளாக எப்படி வாழ வேண்டும், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பல்வேறான சூழ்நிலைகளில் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த யாக்கோபு தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அதனுடைய ஆரம்பம் 1 அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு, அந்த உபத்திரவத்தில் எப்படி வாழணும்னு சொல்றாரு. அடுத்து, விசுவாசி என்பவன் சத்திய வசனத்தினாலே பிதாவாகிய தேவனால் சித்தம் கொண்டு ஜெனிப்பிக்கப்பட்ட மனுஷன். கர்த்தருடைய வசனம் என்னுடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டு கர்த்தர் சித்தம் கொண்டு என்னை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் சித்தம் கொண்டு என்னை ரட்சித்ததுனால நான் எப்படி வாழணும், எப்படி வாழணும்னா கர்த்தருடைய வசனத்தை நான் கவனமா கேட்கணும், கர்த்தருடைய வசனத்தை நான் பொறுமையா கேட்கணும். கேட்கறது மட்டும் இல்ல, அதன்படி நான் வாழணும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு 1 அதிகாரத்துல சொல்லி முடிச்சுட்டு 2 அதிகாரத்துல பச்சபாதத்தோடு வாழக்கூடாதுன்னு சொல்றார். பச்சபாதம் பாவம், பச்சபாதம் வந்து தேவனுடைய கட்டளையை நேரடியா மீறுவது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்துல மிக முக்கியமா 2 அதிகாரம் 14-26 பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்தோம். உயிருள்ள விசுவாசம் எப்படிப்பட்டது? உயிருள்ள விசுவாசம் என்பது வெறும் சரியான வார்த்தையினால் நான் இயேசுவை விசுவாசுகிறேன்னு சொல்லுவது விசுவாசம் அல்ல. இல்லை, நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது அது ரட்சிப்பு அல்ல, அது ரசிக்கும் விசுவாசம் அல்ல என்று பார்த்தோம். அடுத்து பார்க்கும்போது, சரியான இறையல் கொள்கைகள் தெரிந்திருப்பதனால நான் ரசிக்கப்பட்டேன் என்பது அல்ல. ஏன்னா அதுக்கு யாக்கோபு சொல்றார், பிசாசுக்கும் கடவுள் இருக்கிறார் என்று தெரிந்திருக்கிறது, பிசாசும் கடவுளை விசுவாசிக்குது அப்படின்னு சொல்றாரு. அறிவுபூர்வமான விசுவாசம் என்னை ரட்சிக்காது. அடுத்து பார்க்கும்போது அந்த விசுவாசம் எப்படி காண்பிக்கப்படுகிறது, அந்த விசுவாசம் கிரியனால தான் காண்பிக்கப்படுகிறது என்று சொல்லி, உண்மையான விசுவாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையான விசுவாசம் சத்தியத்தின் அடிப்படையிலான கீழ்ப்படிதலான வாழ்க்கை. உண்மையான விசுவாசம் அப்படின்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மனுஷன் அதை நம்பி அந்த நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வாழ்கிற மனுஷன். அதுக்குதான் நம்ம கடந்த வாரத்துல இரண்டு உதாரணங்களை பார்த்தோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் ராகாபுடைய வாழ்க்கையும். ஆபிரகாம் கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தின்படி கீழ்ப்படிந்து தன்னுடைய தன்னை இழந்து அந்த சத்தியத்திற்காக நின்றவன். அதே போலதான் ராகாப் கர்த்தரை பற்றி கேள்விப்பட்டு அந்த கேள்விப்பட்ட விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டு அந்த பற்றி கொள்ற விசுவாசத்தை அவளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டினவள். அப்ப உண்மையான விசுவாசி என்று சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு வெறும் வார்த்தையில சொல்வது ரட்சிப்பு அல்ல, இல்ல வேதத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அது விசுவாசம் ரட்சிப்பு அல்ல. கடவுள் யார் என்று தெரிந்து, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து, மனுஷன் யார் என்பதெல்லாம் தெரிந்து, நான் அதை நம்பி அதை பற்றி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்கிறவன் தான் விசுவாசி. அப்படிப்பட்ட விசுவாசியினுடைய பேச்சு எப்படி இருக்கணும் என்பதுதான் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல இருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரைக்கும் நம்ம சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லிட்டு அடுத்து நேரடியா என்ன பேசுறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய பேச்சு அவனுடைய நாவு எப்படி இருக்கணும் என்று சொல்றார். சங்கீதம் 141 திருப்பிக் கொள்ளுங்க, சங்கீதம் 141 மூன்றாவது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். இதுதான் அடிப்படை. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவனுடைய ஜபம் இப்படிதான் இருக்கும், அவனுடைய பேச்சு சரியா இருக்கணும்னா அவனுடைய ஜபம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும் என்ற சிந்தனையில தான் ஒரு விசுவாசி அனுதினமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அனுதினமாக இந்த ஜபத்தை ஏறெடுத்து ஆரம்பிக்க வேண்டும், ஏன் அப்படின்னா, என்னுடைய நாவு மிகவும் மோசமானது, நமது வார்த்தைகள் ஆபத்தானது, என்னுடைய வார்த்தைகள் ஒழுக்கக்கேடானது. அதனாலதான் பவுல் மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சியை பற்றி பேசும்போது ரோமர்கள் நிறுவனம் மூன்றாம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்ளலாம், ரோமர் மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் மூன்றாம் முதலாம் அதிகாரத்துல எல்லா மனுஷனும் பாவின்னு சொல்றார், இரண்டாம் அதிகாரத்துல புறஜாதி பாவின்னு சொல்றார், மூன்றாம் அதிகாரத்துல யூதன் பாவின்னு சொல்லிட்டு எல்லா மனுஷனும் பாவின்னு சொல்லும் போது மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சியை பற்றி பேசும்போது 13-14 வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவு நாள் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வாயை பற்றி நம்மளுடைய பேச்சை பத்தி சொல்ற, இந்த வாய் இந்த பேச்சு முழுவதும் பாவத்தினால கரைபடிந்து இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய பேச்சுல மாற்றம் பெற்றிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய பேச்சுல மாற்றம் இல்லை அப்படின்னா அவன் ரட்சிக்கப்படலன்னு தான் அர்த்தம். கலாத்தியர் 5 திருப்பிக் கொள்ளுங்கள், கலாத்தியர் 5:17 வசனம் பார்க்கும்போது, மாம்சமும் ஆவிக்கும் விரோதமாக, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாக இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டியது என்று செய்யாதபடிக்கு இவைகளில் ஒன்றுக்கு ஒன்றோடுக்கு ஒன்று விரோதமாய் போர் செய்கிறது. இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான போர் இருக்குது. என்னுடைய பேச்சு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான போர். இந்த போர் தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த போராட்டத்தினுடைய முக்கிய பங்கு என்னுடைய நாவுக்கு இருக்கிறது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான போர்ல மிக முக்கியமான பங்கை வைத்திருப்பது என்னுடைய நாவு. நாவு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. நம்மளுடைய பேச்சு பெரிய ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியது. நம்மளுடைய பேச்செல்லாம் யோசித்து பார்க்கலாம், என்னென்னலாம் பேசுறோம் என்பதை யோசித்து பாருங்க. தினந்தோறும் பேசுறோம், ரெஸ்ட்லெஸ்ஸா பேசுறோம், நிறைய பேருடைய கேரக்டர் டாக்டிவாவே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும், என்னென்னலாம் பேசுறோம், எவ்வளவு நன்மையான காரியங்களை பேசுறோம், எவ்வளவு ஆபத்தான காரியங்களை பேசுறோம், எவ்வளவு காயப்படுத்தும் காரியங்களை பேசுறோம், எவ்வளவு மேன்மையான காரியங்களை பேசுறோம், எவ்வளவு பெருமையான காரியங்களை பேசுறோம் என்பதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, நம் அநேக நேரத்துல மோசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாவு மிக மோசமான ஆபத்தை கொடுக்கிறதாக மட்டுமே இருக்கிறது. மற்றவர்களை பற்றி எப்படி பேசுகிறோம், மற்றவர்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறோம், வன்மத்தோடு பேசுகிறோம், தவறான அர்த்தத்தோடு பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி எவ்வளவு மோசமாக பேசுகிறோம், அதிலும் கோபப்படும் போது என்ன பேசுகிறோம் என்று பாருங்க. நம்மளுடைய நாவின் ஆபத்து புரியவில்லை என்றால், புரியலை அப்படின்னா பாவத்தோடு நான் எதிர்த்து போராட முடியாது. என்னுடைய நாவின் ஆபத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் பாவத்தோடு போராட முடியாது. நம்முடைய பேச்சு மாறவில்லை என்றால், மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பேச்சு மாறவில்லை என்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையா என்பது மறுபடியும் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஏன் அப்படின்னா இது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எதிரான போராட்டம். என்னுடைய பேச்சில் எந்த விதமான மாற்றமும் இல்லாம நான் அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலை. அதுதான் யாக்கோபு 3 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். என்னுடைய நாவின் நிலையை குறித்து யாக்கோபு 3 அதிகாரத்தில் சொல்றாரு. யாக்கோபு 3 அதிகாரம் முதல் 12 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாவினுடைய நிலையை உணர்ந்துக்கும், அதை எப்படி நான் கட்டுப்படுத்துவது, அதை எப்படி நான் அடக்குவது, நான் நாவையே அடக்கணும், நான் நாவை ஏன் அடக்கணும் அப்படின்னா முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது நான் நாவை ஏன் அடக்கணும் அப்படின்னா, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும், எனக்கு பேச தெரிந்ததிலிருந்து நான் சாவற வரைக்கும் நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 1 வசனமும் 2 வசனமும் பாருங்க. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்வருமாய் இருக்கிறான். இங்க சொல்லுகிறார் 1 வசனம், உங்களில் அநேகம் பேர் ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகர்களாக ஆதரிப்பீர்களாக. இது 1வது நூற்றாண்டுல எழுதப்படுகிறது. 1வது நூற்றாண்டுல ஜபாலயத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜபாலயத்துல தன்னை ரபி என்று அழைத்துக் கொள்ள அநேகர் ஆசைப்படுவாங்க. எல்லாரும் முந்திக்கொண்டு நான் ரபியா இருக்கிறோம் என்று சுயமாக தன்னையே ஜபாலயத்துல போதகராக நியமித்துக் கொண்டார்கள். ஜபாலய ரபி என்பது மிகவும் உயர்வான பகுதி, ஒரு மிக உயர்வான பகுதி. அவர்களுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 3 பேர் ஒரு முக்கியமான ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. 1, உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் மகள், அடுத்து அந்த ஜபாலிய தலைவன் அல்லது ஜபாலிய ரபி, இந்த 3 பேரும் ஒரு மிக மோசமான ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் நீங்க போய் உங்க பையனையும் உங்க பொண்ணையும் போய் காப்பாற்றக்கூடாது. நீங்க முத போய் அந்த ரபியை தான் காப்பாற்றணும். அதுதான் இந்த 1வது நூற்றாண்டினுடைய வழக்கமாக இருந்துச்சு. அதனாலதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பாக்குறோம், இயேசு சொல்றார், நீங்க உங்களை ரபி என்று அழைத்துக் கொள்ளாதீங்க, நீங்க முதல் இடத்துல போய் உட்காராதீங்க, நீங்க உங்களை தாழ்மைப்படுத்துங்க, நீங்க சகோதரன் என்று அழைக்கப்படுங்க, நீ ரபி என்ற அந்த பதவிக்கு போய் நீ சண்டை போடாத அப்படின்னு சொல்றாரு மத்தேயு 23 அதிகாரத்துல. அப்ப அந்த பதவி மிகவும் ஆபத்தானது. அங்க சொல்றாரு 1வது அந்த யாக்கோபு அந்த திருச்சபைக்கு சொல்றாரு, உன்னை நீயாவே சுயமா போதகரா நியமிச்சு கொள்ளாத. தேவனுடைய அழைப்பு இல்லாம யாரும் இந்த போதக பணியை தனக்கு தானே எடுக்கக்கூடாது. ஏன் இதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாரு, போதக பணி என்பது அவன் பேசுற ஒரு மனுஷன், அவன் வேதத்தை போதிக்கிற மனுஷன், வேதத்தை விளக்கப்படுத்துற மனுஷன், வேதத்தை விளக்கப்படுத்துற மனுஷன் நிறைய பேசுவான். அப்படி அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம் தீர்க்கப்படும். தேவனுடைய வார்த்தையை பேசுகிற, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற மனுஷனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம் தீர்க்கப்படும். குறிப்பிட்ட இருந்து பேசுற வார்த்தை மட்டும் இல்லை, அதான் மிக முக்கியமாக யாக்கோபு சொல்றார். பிரசங்க பீடத்திலிருந்து நான் பேசுற வார்த்தை மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் பேசுற எல்லா வார்த்தையும் தேவன் என்ன செய்ய போறார், நான் நியாயம் தீர்க்க போகிறார். ஏன்னா தேவனுடைய சிறப்பான அழைப்பை பெற்று ஊழியக்காரனாக போதகராக நியமிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய நாவு சுத்தமா இல்ல அப்படின்னா தேவன் அவனை நியாயம் தீர்க்கிறார். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, உங்களில் அநேக என்னவாக்காதீங்கன்னா நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை அறிந்து போதகராக. ஏன்னா ஆபத்து ஜாஸ்தி இருக்கு, நியாய தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. நாம் போதகராக ஊழியக்காரராக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன் அப்படின்னா நான் தேவனுடைய சமூகத்துல நிற்கிறோம் என்ற உணர்வு அவசியம், தேவனுடைய சமூகத்துல வேலை பார்க்கிறோம் என்ற உணர்வு அவசியம், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் என்ற உணர்வு அவசியம். மத்தேயு 12 அதிகாரத்தை திருப்பிக்கிறோம். மத்தேயு 12 அதிகாரம் 36-37 வசனத்தை பார்க்கணும். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்றார், உன்னுடைய வார்த்தைனால்தான் நீ நீதிமான் என்றும் உன்னுடைய வார்த்தைனால்தான் நீ குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுகிறார். இந்த ரெண்டாம் வசனம் யாக்கோபு 1:2 இன்னும் அதிகமாக விளக்கப்படுத்துது. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். முக்கியமாக சொல்றார், எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று சொல்றார். என்ன விஷயத்துல? பேச்சில் மனுஷன் தவறுறான். ஒரு போதகரா, ஒரு ஊழியக்காரனா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுற மனுஷன், அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம வெளிப்படுத்தல அந்த 7 சபைகளை குறித்து பார்க்கும்போது, முதலாவது சபையில குறித்து பேசும்போது, அந்த 7 சபைகள் மத்தியில தேவன் உளவாடி கொண்டிருக்கிறார். இயேசு இருக்கிறார் இந்த ஆராதனையில. இப்ப இங்க இருந்து நான் பேசும்போது என்னுடைய பேச்சை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் தவறாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம் தீர்க்கப்படும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கணக்கோப்பு விவிக்க வேண்டும். அதனாலதான் இங்க யாக்கோபு ஆரம்பத்துல அந்த 1வது நூற்றாண்டுல ஜபாலயத்துல தன்னை போதகராக்கி கொள்ள வேண்டிய விரும்புகிறவர்களுக்கு சொல்றார், இதுல போதகர்களுக்கு நீ ஜாக்கிரதையா இரு, நான் நியாயத்திருப்பு உண்டு. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற மனிதர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும். அவர் பேசுகிற இந்த பிரசங்க பீடத்திலிருந்து பேசுகிற வார்த்தைகள் மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பேசுகிற வார்த்தையில நான் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கும். ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்திருப்பு உண்டு. அடுத்த 2வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்கிறவனாய் இருக்கிறான் என்று சொன்னான். பார்க்கும்போது அநேக விஷயங்கள்ல மனுஷன் தவறி போறான். மனுஷனால பூர்ண புருஷனா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பின்பகுதியில பார்க்க போறோம், மனுஷன் அவனுடைய நாவை அடக்க முடியல, அவனால அடக்க முடியல. அப்படி அடக்கிற மனுஷன் பூர்ண புருஷனா இருக்கான். அப்ப அது என்ன சொல்லுது? யாராலையும் நாவு அடக்க முடியல, நம்முடைய பேச்சு அல்லது நம்முடைய நாவு மனுஷனுடைய பாவநிலையை குறிக்கிறது, மனுஷனுடைய இயலாமையை குறிக்கிறது. மனுஷனுடைய பேச்சு, என்னுடைய பேச்சினுடைய பாவநிலையை குறிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஏசாயாவினுடைய அழைப்பை பார்க்கும்போது, ஏசாயா 6வது அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தரவனை அழைக்கிறார். அவர் சொல்ற, நான் அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்றார். நான் உன்னுடைய ஊழியத்தை செய்ய நான் கனவீனமானவன், என்னுடைய உதடுகள் அசுத்தமானது. அப்ப மனுஷனுடைய பாவம், அவனுடைய உறுப்பு எங்க? அந்த வாயில தான் அவனுடைய பாவத்தினுடைய அந்த ஆபத்தான நிலையை தேவன் சொல்றார் என்று தான். நாவை அடக்குகிறவன் பூர்ண புருஷன். நீதிமொழிகள் 18 திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் ஆறு 7 வசனத்தை வாசிக்கிறோம். மூரனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூரனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. மூரனுடைய வாய் என்ன செய்யும் அப்படின்னா அவனுக்கு அடிகளை வரவைக்கும். அவனுடைய பேச்சு அவனுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஆபத்தை கொண்டு வருகிறது. அநேக நேரத்துல நகைச்சுவை என்பது ஒரு ஈவு, ஆனால் அந்த நகைச்சுவை மிகவும் ஆபத்தானது. பேசுறோம், நகைச்சுவையா பேசுறோம், ஆனா அந்த நகைச்சுவை ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சு அப்படின்னா அது ஆபத்தானதாக இருக்கிறது. இப்ப 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, போதகர்கள் தங்களுடைய நாவை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். போதகர்கள் எல்லா இடத்திலும் ஞானமாக பேச வேண்டும். அதிகமாக பேசுகிற இடத்துல அதிகமாக பாவம் செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாவை அடக்குவது, தன்னுடைய பேச்சை அடக்குவது அவசியம். இது போதவர்களுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நமது வார்த்தைகள் நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா இல்லையா என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் பேசுற வார்த்தை, என்னுடைய பேச்சு முறை, என்னுடைய நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் தேவனை அறிந்திருக்கிறேனா இல்லையா என்பதை விளக்கப்படுத்துகிறது. விசுவாசி, உண்மையான விசுவாசி எல்லா சூழலிலும் அவனுடைய நாவை அடக்கும் அறிவை பெற்றிருக்க வேண்டும். விசுவாசி என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனும் எல்லா சூழ்நிலையும், நான் கோபப்பட்டாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு ஹைப்பர் மோட்ல ஆகி ஆக்டிவா இருந்தாலும் நான் என்னுடைய நாவை அடக்கும் அறிவை நான் பெற்றிருக்க வேண்டும். அதான் முதல் 2 வசனம் சொல்லு. அப்படி அடக்குகிற மனுஷன் அவன் பூர்ண புருஷனா இருக்கிறான். அவன் தேவனுடைய கட்டளையின்படி வாழுகிறவனா இருக்கிறான். அவன் தேவனுக்கு செம்மையாய் நடக்கிறவனாக இருக்கிறான். 2வது, ஏன் நாவ் அடக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாவின் வல்லமையை அறிந்து கொள்ளாதான் என்னுடைய நாவன் அடக்க முடியும். எப்படி என்னுடைய நாவு அடக்குறது? என்னுடைய நாவின் வல்லமை அறிந்து கொள்ளும். 3வது வசனம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவில இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கனால் திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவமாயிருந்து பெரிய பெருமையானவைகளை பேசும் என்று சொன்னார். இந்த மூன்று வசனத்துல இரண்டு உவமைகளை அல்லது உதாரணங்களை குறிப்பிடுகிறார். இந்த சிறிய உறுப்பினுடைய வல்லமை எப்படிப்பட்டது? குதிரையை பார்க்கும்போது குதிரை கடிவாளத்தினால சரியாக என்ன செய்யப்படுது? திசை திருப்பப்படும், சரியான திசையில போகுது. அதே போல கப்பல்கள் சுக்கானால் சரியான திசையில திருப்பப்படுது. எவ்வளவு சிறிய ஒரு உறுப்பாக அல்லது எவ்வளவு சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் பெரிய தாக்கமாக இருக்கும். குதிரையை பற்றி பார்க்கும்போது குதிரை பலமுள்ளது, அது மேசிவா இருக்கும், சம ஸ்ட்ரென்தா ஒரு இம்யூனோட இருக்கும், அது அது பலமுள்ளது, அதால என்னன்னாலும் செய்ய முடியும். ஆனா அந்த வாயில போட்டிருக்க அந்த கடிவாளத்தினால அது மேல ஏறி உக்கிற மனுஷன் பலவீனமா உள்ளவனா இருந்தாலும் அந்த கடிவாளத்தினால அதை சரியான திசையில என்ன செய்யறான் அப்படின்னா போவதற்கு அது பயன்படுது. அதே போல கப்பல்கள், கப்பல்கள் எவ்வளவு பெருசு. கப்பல் கடல்ல போதும், கடல்ல தண்ணி ஜாஸ்தி இருக்கும், காத்து அடிக்கும், அலைகள் அடிக்கும், அலைகள் ஓயாம கப்பலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப கப்பலை வந்து அடிக்கும் போது கப்பல் திசை மாறி போகாம இருப்பதற்கு சின்ன சுக்கான ஸ்டேரிங் சின்னதா தான் இருக்கும். அதை ஓட்டுறவர் அந்த பைலட் என்ன செய்வார்னா சரியான திசையில அதை நவட்டி போவார். அதே போலதான் என்ன செய்த அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாவானது சிறிய அவமாயிருந்தும் பெரிய தாக்கத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்மளுடைய நாவு சிறுசுதான், அதோடைய தாக்கம் பெருசாக இருக்கு. நாவை குறைத்து மதிப்பிடாதீங்க, அல்லது உங்களுடைய பேச்சை குறைச்சு மதிப்பிடாதீங்க. உங்களுடைய பேச்சை குறைச்சு மதிப்பிட்டா அதை நம்ம அடக்கவே முடியாது. நான் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டா எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் பேசுறதுல ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அதை குறைச்சு நான் மதிப்பிட்டா என்னுடைய பேச்சை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நாவை அடக்கினா தேவனுடைய பார்வையில செம்மையான வாழ்க்கைய வாழலாம். நான் நாவை அடக்கல அப்படின்னா அது பெரும் நஷ்டத்தை கொடுக்கிறது. குதிரையோட கடிவாளம் உடஞ்சு போச்சு அப்படின்னா அது தான் இஷ்டத்துக்கு எங்கெங்கயோ ஓடிப்போம், அதோட நோக்கத்தை அந்த நோக்கத்தை முழுமையா தீர்க்காது. அதே போல கப்பலுடைய அந்த சுக்கான் உடஞ்சு போச்சு அப்படின்னா அது பெரும் நஷ்டம். அதே போல நான் என்னுடைய வாயை அடக்கல அப்படின்னா அது பெரிய நஷ்டம். நீதிமொழிகள் 12 திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 12:18 வாசிக்கலாம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுருளுடைய நாவோ ஔஷதம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டய குத்து போல பேசுறோம். ஈட்டி குத்துச்சு அப்படின்னா அது வலிக்கும், அது காயப்படுத்தும், அதை உயிரை கொன்றும். அதான் அங்க சொல்லுது, என்னுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தைகள், நான் என்னுடைய நாவு எவ்வளவு வல்லமையானது அப்படின்னா அது என்னை கொன்றும், அது என்னை காயப்படுத்தும், அது குணமாக்காது, அது என்னை இன்னும் கஷ்டப்படுத்தும். மனுஷனுடைய பேச்சு, மனுஷனுடைய அந்த நாவினுடைய வல்லமை அவ்வளவு பெருசு. என்னுடைய பேச்சு உங்களை கொன்றும், என்னுடைய பேச்சு உங்களை காயப்படுத்தும். அடுத்து நீதிமொழிகள் 16 திருப்பிகள், நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கும். அதே போல இனிமையான சொற்கள் அது என்னுடைய ஆத்மாவுக்கு சந்தோஷம் ஔஷதமாயிருக்கு. என்னுடைய இருதயத்தை கேட்டதா, என்னை குணப்படுத்துகிறதா, என்னுடைய காயங்களை சரி செய்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் முழுவதையும் நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்மளுடைய பேச்சை பத்தி பேசணும். நீ எப்படி பேசணும், எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், ஞானமுள்ளவன்ட்ட எப்படி பேசணும், மதியடன்ட்ட எப்படி பேசணும், கஷ்டமான சூழ்நிலைகள் எப்படி பேசணும், என்னுடைய மனைவிட்ட எப்படி பேசணும், இது எல்லாத்தையும் இந்த நீதிமொழிகள் உங்களுக்கு சொல்லித்தரும். இப்ப நீதிமொழிகளுடைய தாக்கத்தினால எழுதப்பட்ட இந்த யாக்கோபு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய நாவு வல்லமையானது, என்னுடைய நாவு பட்டய குத்து போல இருக்கும், என்னுடைய நாவு தேன் கூட்டுல இருந்து ஒழுங்க தேனை போலவும் இருக்கும். அப்ப நான் எப்படி பேசுறேன், என்னுடைய பேச்சு ஒருத்தரை கொல்லும், ஒருத்தரை சுகமாக்கும். நான் சுகமாக்கும் திறனை கொண்டு பேசவும் முடியும், ஒருத்தரை குத்தி கொலை செய்யவும் முடியும். நாவினுடைய வல்லமை மிகவும் ஆபத்தானது. எப்படி குதிரைக்கு அந்த கடிவாளம் முக்கியமோ, எப்படி கப்பலுக்கு அந்த ஸ்டேரிங் முக்கியமோ, அதே போல என்னுடைய வாய்க்கு நான் அடக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் யாக்கோபு 3:4-5 சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, என்னுடைய பேச்சு எவ்வளவு வல்லமையானது, என்னுடைய பேச்சு என்னுடைய நாவு இவ்வளவு வல்லமையானது என்பதை நான் புரிஞ்சு கொள்ளல அப்படின்னா அதை ஒருபோதும் நான் அடக்கிக் கொள்ள முடியாது. என்னுடைய பேச்சுகள் ஆபத்தானது. அடுத்து மூன்றாவதாக, இந்த நாவை நான் எப்படி அடக்குவது? நாவை மனுஷனுடைய சுய முயற்சியினால கட்டுப்படுத்த அல்லது அடக்க முடியாது. அதான் மூன்றாம் ஐந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, இந்த நாவு பெருமையானவைகளை பேசும், பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொழுக்கப்படுகிறதுமாயும் இருக்கிறது. முதலாவது சொல்றார், என்னுடைய நாவினுடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும், அது ஒன்னு கொள்ளுது, இன்னொரு தேனை போல என்னுடைய ஆத்மாவுக்கு ஔஷதமாகவும் இருக்கு. அதோடைய வல்லமை நான் புரிஞ்சுக்கி விட்டாதான் அதுக்கு எழுத்து நான் போராட முடியும். அடுத்து அதை எழுத்து நான் போராடணும், என்னுடைய நாவை நான் அடக்கணும் அப்படின்னா அது என்னுடைய முயற்சினால முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது பெருமையானது, என்னுடைய நாவு பெருமையானதுதான் பேசும். வேதம் ஓபனா டிக்ளேர் பண்ணது, என்னுடைய நான் பேசலையா அப்படின்னா நான் என்னை பற்றி பெருமையாக மட்டும்தான் பேசுவேன், வேற எதையனால மனுஷனால பேச முடியாது. நான் இதை செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செஞ்சேன், நான் எப்படி இருந்தேன் என்பத நான் என்னைய பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டே இருப்பேன். இதான் மனுஷனுடைய சுவாபம். அதான் சொல்லுது, மனுஷனுடைய நாவானது சிறியதா இருந்தாலும் அந்த சிறிய நாவு தன்னை பற்றிய பெரிய காரியங்களை மட்டும்தான் பேசிக் கொண்டே இருக்கும். இப்படிதான் மனுஷன், ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து கொண்டிருக்கான். இப்படி தன்னை பற்றி பெருமையாக பேசுகிற மனுஷன் ரசிக்கப்பட்டவன் அல்ல. இப்படி தன்னை பற்றி பெருமையாக பேசுகிற மனுஷன் உயிர் உள்ள விசுவாசத்தை பெற்றவன் அல்ல. தன்னை பற்றி பெருமையாக மட்டுமே பேசுகிற மனுஷன் பிதாவினால் சித்தம் கொண்டு சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட மனுஷன் அல்ல. நாவு வல்லமையானது, என்னுடைய பேச்சு ஆபத்தானது. வேத சொல்லுது, நான் பேச என்னுடைய பேச்சு நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா என்பதை வெளிப்படுத்தும். இங்கே பார்க்கும்போது ஐந்தாம் வசனமும் ஆறாம் வசனமும் அடுத்த இரண்டு ஒப்புமைகளை சொல்லும். என்ன ஒப்புமை அப்படின்னு பார்க்கும்போது, ஆறாம் ஐந்தாம் வசனமும் ஆறாம் வசனமும் என்னுடைய நாவை நெருப்புக்கு ஒப்பிடுகிறது. நாவும் நெருப்பு தான் என்று சொல்லுது, அது சிறியதா இருந்த சிறிய நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அடுத்த ஆறாம் வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. நாவு தீமையின் ஆதாரம், என்னுடைய பேச்சு தீமையின் ஆதாரம். என்னுடைய பேச்சு என்னுடைய முழு சரீரத்தையும் கெடுக்குது. என்னுடைய நாவை நான் அடக்கல அப்படின்னா நம்ம எல்லாரும் கொலைகாரர்கள். நான் என் இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுடைய சமூகத்துல கொலைகாரரா இருக்கும். ஏன்னா மத்தையுள்ள ஐந்தாம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல இயேசு சொல்றார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்குது. கொலை உன்னுடைய சகோதரன் நீ மூடன் என்று சொன்னா, நியாயம் இல்லாம கோபிச்சா அவனை சீன்னு சொன்னா நீ கொலைகாரன். நம்மளுடைய பேச்சு என்னுடைய நாவை நான் அடக்கல அப்படின்னா நான் அநேகருக்கு ஆபத்தை விளைவிக்கிறேன், அநேகரை காயப்படுத்துறேன், அநேகரை கொலை செய்யறேன். அப்ப என்னுடைய நாவை நான் அடக்கல அப்படின்னா ஒரு சின்ன தீ எப்படி காட்டை கொளுத்தி விடுதோ அதே போல என்னுடைய சின்ன பேச்சு மற்றவனை கொளுத்தி விடுகிறதாக இருக்கிறது. மற்றவனை மற்றவனுடைய வாழ்க்கையை கொலை செய்கிறதாக இருக்கிறது. இப்ப நான் என்னுடைய பேச்சு என்ன செய்யறேன், மற்றவனை அழிக்குது. நான் இன்னொருத்தனை அழுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன். தன் நாவை அடக்காம இருக்கிறவன் தான் முதலாவது கரைபடிவம். தன் நாவை அடக்காம தான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறவன் தான், நான் செய்யறதுதான் சரி, நான் பேசுறதுதான் சரி, நான் பண்றது மட்டும்தான் சரி என்று தன்னை பற்றி பேசுகிறவன், பெருமையாக பேசுகிறவன், மற்றவர்களை பற்றி பேசுகிறவன் தான் முதலாவது பாவத்துல போய் உழுவான். நாவை அடக்காதவரை வேதம் சொல்லுது ஆறாம் வசனம், அது அநீதி நிறைந்த உலகம். அவன் அநீதி நிறைந்த உலகம், தன்னுடைய வாய அவன் அடக்கல, தன்னுடைய வாய அவன் கண்ட்ரோல் பண்ணனா அவனுடைய உலகத்தை அவனுடைய வாழ்க்கையை சொல்லுது. அவனுடைய வாழ்க்கை அநீதி நிறைந்தது. அநீதி நிறைந்தது என்ன? நீதியே இல்லாதவனுடைய வாழ்க்கை. அப்ப நீதியே இல்லாதவனுடைய வாழ்க்கை அப்படின்னா அவன் ரசிக்கப்படாத மனிதன். அந்த ரசிக்கப்படாத மனிதன் என்னெல்லாம் செய்வானோ அதெல்லாம் நான் வடக்காதனால தன்னுடைய இருதயத்திலிருந்து அது வாய் வழியா வெளியே வந்துகிட்டே இருக்கு. ரசிக்கப்பட்ட மனுஷனுக்கு வேதத்துல பிதாவான தேவன் எப்படி வாழணும்னு சொல்றாரு பாருங்க, எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் தேவைன்னு சொல்றாரு பாருங்க. நான் ஏசு விசுவாசிக்கிற அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட் சொல்லி நம்மளுடைய லைஃப் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இல்ல, அப்படி இல்லை வாழ்க்கை. என்னுடைய பேச்சு ரொம்ப முக்கியமானது.
நான் ரச்சிக்கப்ப இங்க எழுதுறது யாக்கோபு யாருக்கு எழுதுறாரு என்று பாருங்க. யாக்கோபு ரச்சிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு எழுதுறார், விசுவாசிகளுக்கு எழுதுறார். விசுவாசிகளுக்கு என்ன எழுதுறார், நீ உன்னுடைய நாவை அடக்கு, நீ உன்னுடைய நாவை அடக்கல அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில அநீதி இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒருவருடைய பேச்சு அவருடைய இருதயத்திலிருந்தா வருது. அதான் தேவன் சொல்றார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்னுடைய இருதயத்துல என்ன இருக்கு, என்னுடைய நாவை அடக்கலைன்னா என்னுடைய இருதயத்துல இருக்க அநீதி எல்லாம் வெளியே கொட்டும். என்னுடைய நாவை நான் அடக்கல அப்படின்னா என்னுடைய இருதயத்தின் அநீதியை நான் வெளிப்படுத்துறேன். நம்மளுடைய வாழ்க்கையில அக்கறையற்ற பேச்சு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமா கெடுக்குது. எப்படி கெடுக்குது அப்படின்னு ஆறாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. எப்படி கெடுக்கிறது அப்படின்னா, நான் பேசி என்ன செய்யறேன், என்னோட நாவை அடக்கல அப்படின்னா நான் என்னையே நரகத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாவனை அடக்கல அப்படின்னா நான் என்னையே நரகத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த உலகத்தால பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிற விபச்சாரம், கொலை, ஓரின சேர்க்கை, களவு, விக்கிரக ஆராதனை, இதெல்லாம் மனம் திரும்பி வந்துடுறோம். விபச்சாரம், இச்சை, கொலை, கொள்ளை, ஒரே தேவனை ஆராதிக்காம இருக்கிறது, பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிக்காம இருக்கிறது, இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம மனம் திரும்பி வந்துடுறோம். ஆனா ஒரு விசுவாசி புறம் பேசுவதிலிருந்து மனம் திரும்புவது இல்லை. ஒரு விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுறதிலிருந்து மனம் திரும்புவது இல்லை. ஒரு விசுவாசி ஏளனமா பேசுவதிலிருந்து மனம் திரும்புவது இல்லை. ஒரு விசுவாசி பாதி உணவை மட்டும் பேசிக்கொண்டிருப்பதிலிருந்து மனம் திரும்புவது இல்லை. ஒருவரை தரை குறைவா பேசுவதிலிருந்து மனம் திரும்புவது இல்லை. நகைச்சுவை என்ற பெயர்ல கலாய்ப்பது, மரியாதை இல்லாம பேசுவதிலிருந்து மனம் திரும்புவது இல்லை. இப்படிலாம் நான் பேசிக்கொண்டிருந்தேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். நான் புறம் பேசிக்கொண்டிருந்தேன், நான் காசிப்பிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இன்னொருத்தனை ஏளனமா பேசிட்டு இருந்தேனா, இன்னொருத்தனை நான் மரியாதை குறைவா பேசிட்டு இருந்தேனா, இன்னொருத்தனை நான் தரம் தாழ்ந்து அவனை நகைச்சுவைக்குள்ளாக உட்பட்டு தரம் தாழ்ந்து அவனை கலாய்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னா நான் ரட்சிக்கப்படலை. அதான் இங்க யாக்கோபு சொல்றார். இன்னைக்கு இது நம்மளுடைய பார்வையில பாவமா கருதப்படலை. யாக்கோபு தான் சொல்ற, இது பாவம், இது மிக மோசமான பாவம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்றோம். நான் இதை விளையாட்டுக்கு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றோம், இல்ல நான் இதை கோபத்துல தான் பேசுறேன்னு சொல்றோம், இல்ல இப்படி பேசினாதான் நான் க்ளோஸா உங்க கூட க்ளோஸா இருக்கிறேன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம சொல்ற ஒரு எக்ஸ்கியூசஸ், இதெல்லாம் பாவம். நான் என் கூட நான் உன் கூட க்ளோஸா இருக்கணும் அப்படின்னா நீ என்னை அவமானப்படுத்தணும்னு அர்த்தம் இல்ல. என்னை கனத்தோட நடத்தணும் தான் வேதம் சொல்லுது. தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷனை கனமா நடத்தணும். நான் கோபத்துல என்ன வார்த்தைனாலும் பேசிட்டு சாரி நான் கோபத்துல பேசுறேன்றதும் பாவம் தான். கோபத்துல என்னுடைய வார்த்தைகளை நான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் என்னுடைய நாவை நான் அடக்கணும். இல்ல சந்தோஷமா இருக்கும் போது அது நான் பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஞானமா பேசணும். இதுல இருந்து நான் ஒவ்வொரு விசுவாசியும் இன்னும் மனம் திரும்பல. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மனம் திரும்பினாதான் அந்த மனம் திரும்புதலுடைய முழுமை காணப்படும், ரட்சிப்பினுடைய முழுமை காணப்படும். இல்லட்டா நான் இன்னும் ரட்சிக்கப்படல. நம்ம ரட்சிப்ப தவறா புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். யாக்கோபு இந்த கிறிஸ்தவத்தை அல்லது இந்த விசுவாசத்தை எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒப்பிட்டு சொல்றாரு என்று பாருங்க. நான் பேசுற பேச்சு எப்படி இருக்குது. நான் ஓய்வு நாள்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுத்துறேன். ஓய்வு நாள பரிசுத்தம் ஆசைக்கிறேன், தினந்தோறும் வேத வாசிக்கிறேன், தினந்தோறும் ஜபிக்கிறேன். இல்ல இதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பின மனுஷன் இதுதான் இன்னைக்கு நம்ம ரட்சிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் பேசுற பேச்சு இப்படி இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம இப்படி பேசிடுறோம். ஒருத்தர ஜோக்கில் கலாச்சிடுறோம், கோபத்தில் பேசிடுறோம், இல்லை ஏளனமாக திட்டிடுறோம், பாதி உண்மையை சொல்கிறோம் அல்லது பொய் சொல்கிறோம், கெட்ட வார்த்தையில் பேசிடுறோம், புறம் பேசிடுறோம். நீங்கள் பேசப்படுகிற அடுத்த நபரையும் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க. நான் பேசுகிறேன் அப்படின்னா இப்ப இவருக்கு எதிராக பேசுறேன் அப்படின்னா இவருக்கு எதிராக நான் திட்டிட்டு போயிடுறேன், இவருக்கு எதிராக நான் கோபப்பட்டு போயிடுறேன். இவர் உடனடியா என்று ரியாக்ட் பண்ணலாம். நான் பேசுற பேச்சினால இவர் ரியாக்ட் பண்றார். நான் பாவம் செய்யறேன், மற்றவரையும் பாவம் செய்ய நான் வைக்கிறேன். நானும் நரகத்துக்கு போறேன், அவரையும் நரகத்துக்கு நேராக இழுத்துட்டு போறேன். எப்படி, நான் இவரை இப்ப திட்டிட்டு போயிடுறேன். ஒருவேளை இவர் உடனே ரியாக்ட் பண்ணி உடனே என்னை திட்டலாம், இல்லைன்னா மனசுக்குள்ள என்னை திட்டலாம், இல்ல நான் போன பிறகு என்னை திட்டலாம். நான் எப்படி கோவப்பட்டேனோ அதே போல இவரும் கோவப்பட்டு மனதுக்குள்ள என்னை இன்னும் நான் பேசுனதோ அதிக வார்த்தையினால மனசுக்குள்ள இவர் திட்டலாம். இப்ப என்னுடைய பேச்சினுடைய வெளிப்பாடு, என்னுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு, என்னுடைய பாவத்தினுடைய வெளிப்பாடு இன்னொரு மனுஷனை பாதித்து அவரையும் பாவம் செய்ய வைத்து அவரையும் நரக ஆக்கினிக்குள்ளாக அவருடைய வாழ்க்கையில ஒரு பாவத்தை கொடுத்து நான் கடந்து போறேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய பேச்சு இவங்கெல்லாம் காயப்படுத்தாதுன்னு நினைச்சு நிறைய பேசும். இவங்கெல்லாம் இது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசும். நாம் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவனை காயப்படுத்ததான் செய்யுது. அது ரொம்ப ஆபத்து. நான் என்னுடைய நான் அடக்காம பாவம் செய்யறேன், நான் ஒழுங்கா பேசாம பாவம் செய்யறேன், நான் மட்டும் இல்ல என்னை சார்ந்தவர்களையும் பாவம் செய்ய வைக்கிறேன், என்னை சார்ந்தவர்களையும் என் கூட இருக்கிறவங்களையும் நான் பாவம் செய்ய வைக்கிறேன். இப்படி பேசுற மனிதர்களை கண்டித்து உணர்த்துவது விசுவாசியின் பொறுப்பு. ஒருத்தர் பாவம் செய்யறாரு அப்படின்னா அந்த பாவம் செய்யற மனுஷனுடைய வாழ்க்கையை நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து அந்த மனுஷனை காப்பாத்தி, அந்த மனுஷனை கண்டித்து உணர்த்தி, அந்த மனுஷன் ஆலோசனை பண்ணி அவனை வேதம் பக்கமாக திருப்புவது இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் பொறுப்பு. அந்த பொறுப்பை எடுக்க தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். அந்த பொறுப்பை எடுக்க தைரியம் உள்ளவர்களா இருங்க. இந்த பொறுப்பை நிச்சயமா திருச்சபை விசுவாசிகள் எடுக்கணும். இங்கேருந்து போதிக்கிறது மட்டும் பத்தாது, இங்கேருந்து ஒரு வாரம் ஒரு 40 நிமிஷம் இதை கேட்கறது மட்டும் பத்தாது. இப்படிப்பட்ட காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில மாத்தணும், என்னுடைய லைஃப் ஸ்டைல அதை மாத்தணும், என்னுடைய பேச்சை அடக்குவதை நான் என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி இவ்வளவு நாள் நான் பழகிட்டேன். பிறந்ததுலேருந்து 30 வருஷம், 32 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், இவ்வளவு வருஷமா நான் இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் இன்னும் என்னை ரட்சிக்கப்பட்டவன், நான் இன்னும் விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த பாவத்திலிருந்து, இப்படிப்பட்ட பேச்சுக்கள்ல இருந்து நான் மறந்துடும்பதில்ல. நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்ல, அல்லது இப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்னைய வஞ்சித்துட்டு இருக்கிறேன். அதனால யாக்கோபு 1:26 பாருங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, அங்க சொல்றாரு ஒருத்தர் நான் தன் நாவை அடக்கலன்னா அவன் தன் இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். என்னன்ட்டு அவன் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அடுத்து 7 வசனத்தை பார்க்கும்போது, சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அடுத்து பார்க்கிறார், அடுத்தவுமே சொல்றார், தீ எப்படி ஒரு காற்றை பற்றி எரிய வைக்குதோ மனுஷன் மிருகங்கள், பறவைகள், நீர்வாழ் ஜந்துகள், ஊரும் பிராணிகள் இவை எல்லாத்தையும் அவன் ட்ரெயின் பண்ணி அதை அடக்கிறான், அதோடைய சுவாபத்தை அடக்கிறான். இப்ப வீட்டுல நாய் இருந்துச்சுன்னா நாயை ட்ரெயின் பண்றோம், சர்க்கஸ்ல பாக்குறோம் சிங்கம் புலி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்றாங்க. மனுஷன் இன்னொரு ஜந்து என்ன செய்யறான் அப்படின்னா இன்னொரு மிருகத்தை அவன் ட்ரெயின் பண்ணி அதை அடக்கி இந்த ஹியூமன் சொல்ற பேச்செல்லாம் கேட்க வைக்கிறான். ஆனா இங்க யாக்கோபு நாவை மனுஷனால் அடக்க முடியாதுன்னு சொல்லல, நாவை எந்த மனுஷனும் அடக்கலன்னு தான் சொல்ற. எந்த மனுஷனும் நாவை அடக்கல, அந்த தன்னுடைய நாவை அடக்குவதற்கு அவன் பயிற்சி எடுக்கல. அதான் அந்த 8 வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஏன்னா அது பொல்லாங்குள்ளதும். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது பொல்லாங்குள்ளதா இருக்கு, அது அடங்காததாக இருக்கிறது. அந்த பொல்லாங்குள்ளது என்ன செய்யுது அப்படின்னா அது அடங்காமல், அடங்காமல் அப்படின்னா அது ஓய்வில்லாமல் தீமையை பேசிக் கொண்டிருக்கிறது, அது ஓய்வில்லாமல் பொல்லாப்பை பேசிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பாவ சுவாபத்தினால மனுஷனுடைய நாவை அவன் அடக்க முடியல. இப்ப மனிதனுடைய பாவ சுவாபத்தினால மனுஷனுடைய நாவை அடக்க முடியல. அப்ப ரட்சிக்கப்பட்ட மனுஷன், கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்ற மனுஷன் கிறிஸ்துவனுடைய பலத்தினால தன்னுடைய நாவை அடக்க முடியும். அங்க யாக்கோபு சொல்றார், கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்ற மனுஷனும் தன்னுடைய நாவை அடக்க யோசிக்கவே இல்லை. வேற சுவாபத்தை பெற்றிருக்கிற மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அடக்கி ஆள்றான். ஆனா எந்த மனுஷனும் தன்னுடைய நாவை அடக்க அவன் ட்ரெயின் பண்ணவே இல்லை, தன்னுடைய நாவை அவன் ட்ரெயின் பண்ணவே இல்லை. அது ஓயாததாய், அது ஓய்வில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறதுமாயிருக்கிறது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கு. நம்மளுடைய பேச்சுகள் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கு. எப்படி என்னுடைய நாவை அடக்க முடியும்? விசுவாசியா இருந்தீங்க அப்படின்னா தேவன் ஒருவரால் மட்டும்தான் அவங்களுடைய நாவை அடக்க உதவி செய்ய முடியும், வேற யாராலையும் உதவி செய்ய முடியாது. அதான் சொல்ற, விசுவாசி தன்னுடைய நாவை அடக்க முடியும் எப்படி? தேவனால. தேவனால எப்படி? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் இருந்தா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் கனிகளை தந்து உங்களுடைய இருதயத்தை நிரப்பி உங்களுடைய பேச்சை அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்மளுடைய பேச்சுக்கும் கேப்பே இல்லாம நினைக்கிறதெல்லாம் பேசி அனைவரை காயப்படுத்திட்டு இருக்கும். அது ஆவியின் கனி அல்ல. நான் அடக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் வழிகாட்டலில் நான் நடக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் என்னுடைய நாவை அடக்க முடியும். கீழ்ப்படியலன்னா என்னோட நாவை நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னா நான் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நடைமுறைப்படுத்தணும். கீழ்ப்படிய அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் என்னுடைய நாவை அடக்க முடியும். ரச்சிக்கப்பட்ட மனுஷன் இயேசுவ ரச்சகரா மட்டும் விசுவாசிக்கும், இயேசுவ ஆண்டவரா விசுவாசிக்கும். இயேசு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறவர், என்னுடைய வாழ்க்கையின் ராஜா. அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு நான் தினந்தோறும் கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய தேவனுக்கு தினந்தோறும் கீழ்ப்படுகிறேனா? அநேக நேரத்தில் அவருடைய சத்தத்தை நான் அசட்டை பண்றேன். அநேக நேரத்தில் அவருடைய வார்த்தையை நான் கேட்காம போடுறேன். அநேக நேரத்தில் நான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லு வழிகாட்டுதல்படி நான் நடக்க மாட்டேன். அதனாலதான் நான் என்னுடைய நாவை அடக்க முடியல. நாவை அடக்கணும், நான் வடக்கணும் அப்படின்னா எனக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம் வேணும். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம் இல்லை அப்படின்னா அது பொல்லாப்புக்கு நேராக, அது நரகத்துக்கு நேராக கூட்டி செல்கிறது. 9-12 வசனங்களை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இருநாவு உள்ளவன் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் இருநாவு உள்ளவன் அல்ல. 9 பாருங்க, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரே, அப்படி இருக்கல ஆகாது. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிட்டு நான் கடவுளை ஆராதனையில துதிச்சு பாடுறேன், அவருடைய மேன்மை புரிந்த வசனங்கள்ல பேசுறேன், அதே நேரத்துல என்னுடைய வீட்டுல போய் என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவனையோ என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய உறவினர்களையோ என்னுடைய நண்பர்களையோ தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷனையோ நான் திட்டுனா அது பாவம். சொல்றாரு 10 என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது, அது விசுவாசியினுடைய சுவாபத்துக்கு மாறானது. நிறைய நேரத்தில் நாவ அடக்குவது அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய வாய் அப்படின்னா பேசுறதுல இருந்து அப்படியே அமைக்கி வச்சு இல்ல பேச வேணாம் ஓகே இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இருதயத்துல நிறைய நினைச்சிருக்கோம். நம்ம நினைக்கிறத அப்படியே பேசாம இருப்பது நாவடக்கம் இல்ல. என்னுடைய இருதயத்திலே நான் அப்படி நினைக்க கூடாது. அந்த நேரத்துல சண்டை வரும்போது சண்டையை நம்ம முடிக்கணும் அப்படின்றதுக்காக வார்த்தைகளை பேசாம முணுமுணுப்போம், இப்படி பண்றோம் அப்படி பண்ணான் அவங்களுக்கு கேட்காம நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்போம். அது உங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு இல்லைன்னா பல்ல கடிச்சுக்குவோம், இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் போய் தனியா போய் அவங்கள பத்தி திட்டிட்டு வந்துருவோம். அது நான் வடக்கம் இல்லை. நான் வடக்கம் அப்படின்பது அது என்னோட இருதயத்துல அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரக்கூடாது. நான் கோபமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எரிச்சல் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிப்பட்ட சிந்தனைகள் எதுவுமே வரக்கூடாது. அதுதான் நான் வடக்கம். பிரச்சனை என்னுடைய வாயில இல்ல, பிரச்சனை என்னுடைய இருதயத்துல. என்னுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட சிந்தனைகள் இப்படிப்பட்ட கோபங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவதனாலதான் அது என்னுடைய வாய் வழியை எக்ஸ்பிரஸ் ஆகுது. அவ பிரச்சனை என்னுடைய இருதயம். என்னுடைய இருதயத்துல இவ்வளவு கரைப்பட்டு இருக்கனால, என்னுடைய இருதயத்துல இவ்வளவு வன்மம் இருக்கனால, என்னுடைய இருதயத்துல இவ்வளவு கெட்ட வார்த்தைகள் இருப்பனாலதான் அது வாயில வந்துருது. அதான் இங்க யாக்கோபு சொல்றார், துதித்தலும் சபித்தலும் எப்படி ஒரே இடத்துல இருந்து வர முடியும்? 11 ஒரு ஊற்று தண்ணீர்ல இருந்து தித்திப்பும் கசப்பும் நீர் சுரக்குமா? ஒரே ஊற்று கண்ணத்துல இருந்து கசப்பான தண்ணியும் இனிப்பான தண்ணியும் வருமா? ஒரே இருதயத்திலிருந்து தேவனை ஆராதிக்கும் இருதயம் சபித்தல் இருதயம் வருமா? அடுத்து 12 என் சகோதரி அத்தி மரம் ஒளிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? கொடுக்காதே. அப்புறம் நான் மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? என்னோட இருதயத்திலிருந்து எப்படி இப்படிப்பட்ட சிந்தனைகள் வர முடியும்? எதுவுமே கொடுக்காதே. யாக்கோபு தெளிவா சொல்றாரு, இப்படிப்பட்ட என்னுடைய நாவை நான் அடக்காம இருந்தேன் அப்படின்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. என்னுடைய நாவல் அடக்காம என்னுடைய இருதயத்தை தேவனுக்கு கீழ்ப்படியாம என்னுடைய இருதயம் கசப்பினாலும் வன்மத்தினாலும் கோபத்தினாலும் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் ரட்சிக்கப்படவே. ஏதோ அதை நேரடியாவே சொல்லு, எப்படி ஒரே ஊட்டுக்கண்ணிலிருந்து இனிப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வரும்? பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த இருதயத்திலிருந்து சத்திய வசனம் வராம சத்திய வசனத்தை விட்டு மிச்சம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரட்சிக்கப்பட்ட இருதயமாக மாறும்? நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வாயிலிருந்து அதுக்கு மாறான வார்த்தைகள், அதுக்கு மாறான சொற்கள், அதுக்கு மாறான சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் வெளிப்பட்டா நான் எப்படி ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று காண்பிக்க முடியும்? முடியாதே. அப்ப நான் ரட்சிக்கப்படலையே. ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்துல பிறந்தார். இது ரொம்ப மோசமான பாவம். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் நீங்க தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய பேச்ச தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய பேச்சு மற்றவனை காயப்படுத்து. உங்களுடைய பேச்சு ஒவ்வொரு மனுஷனும் கொலை செய்து. உங்களுடைய பேச்சுனால நீங்க இன்னொரு மனுஷனையும் பாவத்துக்கு நேராக வழிநடத்துறீங்க. அப்ப என்னுடைய நாவை அடக்கணும் அப்படின்னா அந்த வேலையை நான் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? என்னுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். என்னுடைய இருதயத்தை தேவனுடைய சிந்தனைகளால நான் நிரப்ப வேணும். 2 Corinthians 10:5 பின்பகுதியை பாருங்க. 2 Corinthians 10:5 பின்பகுதி. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துபவர்களாக இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்கிறோம். எப்படிப்பட்ட எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தணும்னா ஏசு இப்படி நினைப்பாரா, ஏசு இப்படி பேசுவாரா, ஏசு இப்படி சிந்திப்பாரா என்பதை நினைச்சா மட்டும்தான் என்னுடைய நாவன் அடக்க முடியும். கலாத்தியர் 5 திருப்பிக் கொள்ளுங்க. Galatians 5:18 ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள். நீங்க ஆவினால நடத்தப்படணும். நீங்க ஆவினால நடத்தப்பட்டு அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்து Romans 12:3 திருப்பிக் கொள்ளுங்க. Romans 12:3 நீங்க யார் என்று சொல்றாரு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். ரட்சிப்பு என்பது என்னுடைய இருதயம், என்னுடைய மனம் புதுசாகும். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று பார்க்கும்போது என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிற எல்லா சிந்தனைகளும் மறுரூபமாக்கப்படும். அது கோபத்துல வர சிந்தனை, அது நான் வஞ்சிக்கப்படும் போது வர சிந்தனை, நான் சந்தோஷமா இருக்கும்போது சிந்தனை, நான் சண்டை போட வரும்போது இருக்கிற சிந்தனை எல்லாமே மறுரூபமாகும். எல்லாமே மறுரூபமாகும் போது மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய சித்தத்திற்கு நாம் சிறைப்பட்டவர்களாக இருக்க முடியும். Psalm 119 திருப்பி கொடுங்க. Psalm 119 11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்கள் வாக்கை என் இருதயத்தில் வைத்து. அந்த இருதய மாற்றத்திலிருந்து தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நாவடக்கம் வாழப்படும். இப்ப என்னோட இருதயத்துல பாவம் இருக்கு அப்படின்னா என்னோட இருதயத்துல எனக்கு வேதம் வேண்டும். அந்த வேதம் இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒருபோதும் நான் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. Ephesians 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு போஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை பேச வேணாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ஏன்? என்னோட இருதயத்துல வேதம் இருக்கும்போது தான் என்னோட இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தையை நான் யோசிக்கும். அடுத்து Jakobu 1:19-20 மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரவாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இப்படிப்பட்ட வசனங்களை என்னுடைய இருதயத்துல நான் காத்து கொள்ளும் போது, வேதத்தினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய சிந்தனைகளை நான் சிறைப்படுத்தும் போது மட்டும்தான் நான் என்னுடைய நாவை அடக்க முடியும். இல்லைன்னா என்னுடைய நாவை அடக்க முடியாது. நாவை அடக்கணும் அப்படின்னா என் வாய் ஒரு பிசாசுன்னு நான் புரிஞ்சுக்கணும். என் வாய் ஒரு பிசாசு, அதை நான் புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் என்னுடைய நாவை நடக்க முடியும். நான் பேசினா சரியாக தான் பேசுவேன் என்று நான் நினைச்சு வாழ்ந்தேன் அப்படின்னா சரியா இல்லைன்னு அது பெரிய ஆபத்து. நான் பேசுறது எப்படி சரியா தான் பேசுவேன், நான் இப்படி பேசியிருக்கவே மாட்டேன், நான் சொன்னா கரெக்டா தான் சொல்வேன், அது கரெக்டா தான் நடக்கும். இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த வேதம் சொல்ற இந்த ஆபத்தை நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில புரிஞ்சு கொள்ளல, இந்த ஆபத்தை நான் புரிஞ்சு கொள்ளலாம், இன்னும் இந்த பாவத்தை நான் நிலைச்சிருப்பேன், இன்னும் இந்த பாவத்தை நான் நிலைச்சிருந்தேன் அப்படின்னா நான் பரலோகம் போக முடியாது. இயேசுவை பாருங்க, 33 ஆண்டுகள் இந்த உலகத்துல, 33 ஆண்டுகள் அவர் பக்தி விருத்திக்கு எதுவாக மட்டும்தான் பேசினார். ஏன் அப்படின்னா இவருடைய வாயிலிருந்து ஒரு பாவம் வெளிப்படல. அவர் இந்த நாவை அடக்கி மற்றவர்களுக்கு புரோஜனத்தை கொடுக்கதாக தேன் கூட்டிலிருந்து தெளி தேனூரி போல அவனுடைய ஆத்மாவுக்கு ஔஷதமாக இருக்கிற வார்த்தையினால பேசினார். அந்த ஔஷதமான வார்த்தைகள் சுவிசேஷத்துல நிறைஞ்சிருக்கு. அந்த சுவிசேஷத்தை நான், அவருடைய வார்த்தையை நான் படிக்கும் போது இன்னைக்கும் என்னுடைய இருதயத்தை குத்துக்கிறதாக இருக்கிறது, இன்னைக்கும் என்னுடைய பாவத்தை குத்துக்கிறதாக இருக்கிறது, இன்னைக்கும் என்னை மனந்திரவதற்கு நேராக, என்னை பரலோகராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? என்னுடைய பேச்சு பரலோகராஜ்யத்துக்கு என்னை வழி நடத்துகிறதா, என் கூட இருக்கிறவங்களை பரலோகராஜ்யத்துக்கு வழி நடத்துகிறதா இருக்குதா? ஏசு இப்படி பேசுறதுனாலதான் இன்னைக்கு நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன், நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் ரச்சிக்கப்பட்டிருக்காங்க. இயேசு இப்படி பேசாம இருந்திருந்தார் அப்படின்னா, இயேசு கோபப்பட்டு எதையோ ஒரு வார்த்தையை பேசியிருந்தாருன்றா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு மீட்பு இல்லை. அவர் வந்தது என்னுடைய நோக்கம் அழிஞ்சு போயிருக்கும். இயேசு நன்மையை பேசினார், இயேசு பக்தி வீட்டுக்கு எதுவான காரியத்தை பேசினார். அவரால் நாவை அடக்க முடிஞ்சு. ஏன் அப்படின்னா அவருடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தது, பிதாவினுடைய கட்டளைகளால் நிறைந்திருந்தது, வேதத்தினால நிறைந்திருந்தது. நான் எப்படி என்னுடைய நாவை அடக்க முடியும்? வேதத்தினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்க. வேதம் இல்லாத வாழ்க்கைனாலதான் என்னுடைய இருதயம் பாவத்தினால் கரைப்பட்டு இருக்கிறது. வேதம் இல்லாதனால்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் ஒரு அர்ப்பணிப்பு இல்லாதனால்தான் என்னோட நான் எதனாலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுவது சரின்னு சாதிச்சுட்டு இருக்கிறேன். இல்ல, நம்மளுடைய பேச்சு, நம்ம நிறைய விஷயத்துல தவறுகிறோம், நம்முடைய பேச்சு சரியில்லை, நம்முடைய பேச்சு சரியில்லை அப்படின்னா அது ஆபத்து. மனம் திரும்பும். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களா உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், உம்முடைய சாயல படைக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், நான் கொலைபாதகனா இருக்கிறேன். ஒரே ஊற்று தண்ணீர் இருந்து தித்திப்பும் கசப்பும் வராது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நான் பாக்குறேன், ஒரு மாய்மலக்காரனா இருக்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல கெஞ்சும் போது அவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயப்பிருத்த தேவனா இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் தொடர்ச்சியா மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் அவருடைய சிலுவை மரணம் வல்லமை உடையதா இருக்கு. யாரெல்லாம் அவரை நோக்கி பாக்குறாங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு நேராக உண்மையாய் தன்னுடைய பாவத்தை அறிக்கிறாங்களோ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில செயல்படுங்க, என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில நீர் வல்லமையா ஈடுபடுங்க சொல்லி கேட்கும் போது அவர் மனம் திரும்புவதை தருகிறார். அவர் விசுவாசத்தை தருகிறார். அவர் உங்களுடைய நாவை அடக்க உதவி செய்கிறார். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். ஆமென்.